ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு பணியில் ராணுவ பயிற்சி தலைமையகம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மருந்தியல் கல்வியின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு பணியில் ராணுவ பயிற்சி தலைமையகம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ராணுவ பயிற்சி தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார். ராணுவத்தினருக்கு அதிநவீன பயிற்சிகளை அளிப்பதில் இந்த மையம் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று லேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேச வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். மருந்தியல் கல்வியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் உள்ள தேசிய மருந்தியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உயிரி மருந்தியல் துறையில் கூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச தரத்திற்கு இணையான கல்வியை வழங்குவதற்கு இந்த கொள்கை வகை செய்வதாக குறிப்பிட்டார். நிதி முறைகேடுகளை தடுப்பதில் அமலாக்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமலாக்கத்துறையின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை, ஹவாலா பரிவர்த்தனை, நிறுவன முறைகேடு போன்றவற்றை தடுப்பதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். இணையதளம் வாயிலான நிதி மோசடிகள் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ள அவர், சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இதனை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையிலும் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 993 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதன்படி தில்லியில் ஒரு சிலிண்டரின் விலை 3071 ரூபாய் 50 காசாக உள்ளது. இருப்பினும் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வாக்கு எண்ணும் பணி தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளுக்குட்பட்டு நடைபெறும் என்றார். வாக்கு எண்ணும் மையங்களில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்தார். இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 15 வாக்குச்சாவடிகளுக்கு மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்ரஹத் பஷிம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
மத்திய பிரதேசத்தில் நேரிட்ட படகு விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. ஜபல்பூர் அருகே நர்மதா ஆற்றில் 39 பேருடன் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். மேகாலயாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 9,000 மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட உள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கான இயக்குநர் திரு பிஸ்வஜித் பெகு ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2 கட்டங்களாக டிஜிட்டல் முறையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். முதல் கட்டமாக சுய விவரங்களை பதிவு செய்வது மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 2 கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கும் என்றும் திரு பிஸ்வஜித் பெகு கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பேச்சுகள் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்றன. தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் இங்கிலாந்து வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு பீட்டர் கைல் இதில் பங்கேற்றனர். வர்த்தகத்தை மேம்படுத்துவது மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இந்தியா ஆப்பிரிக்கா உச்சி மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் மற்றும் ஆப்பிரிக்க யூனியன் ஆணையத்தின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். ஆந்திராவில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்காக ஆண்டுதோறும் 33,000 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். மாநில அரசின் ஓய்வூதிய திட்டங்கள் மூலம் 62 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிலேயே ஆந்திராவில்தான் இந்த திட்டங்களுக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். குஜராத்தில் தனிநபர் வருவாய் முதல் முறையாக 3 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தேசிய சராசரியை விட 60% அதிகமாகும் என்று குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவின் காவல்துறை தலைவராக திரு சி வி ஆனந்த் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஹைதராபாத்தில் இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு சி வி ஆனந்த் கூறினார். கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் அலெக்சாண்டர் பிண்டாவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஐஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-1 என்ற கோல் கணக்கில் மக்காவை வென்றது. கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்தியாவின் பாட்டி 4 கோல் அடித்தார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் மற்றும் ஆயுஷ் ஷெட்டியும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் வெற்றி பெற்றன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி சீனாவின் ஜூசுவில் இன்று தொடங்கியது. இந்தியா, ஜப்பான், லெபனன் உள்பட 12 அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு பணியில் ராணுவ பயிற்சி தலைமையகம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மருந்தியல் கல்வியின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.